ஓம் சாந்தி. முரளி தேதி 1/9/2026 காலை முரளி. பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தர்மம் செய்வது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கள். தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கேள்வி: எந்த ஸ்ரீமத்தை பின்பற்றி நடக்கும் குழந்தைகள் தங்களின் மனநிலையை ஒரே மாதிரியாக ஆக்கிக் கொள்ள முடியும்? பதில்: மனநிலையை ஒரே மாதிரியாக ஆக்குவதற்காக பாபாவின் ஸ்ரீமத் குழந்தைகளே, தினமும் அதிகாலை எழுந்து மிகவும் அன்போடு பாபாவை நினைவு செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். மேலும் பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், வீணான எண்ணங்கள் வரும். ஆகையால் பாபா அறிவுரை கொடுக்கின்றார், குழந்தைகளே, நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே இவ்வாறு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நடமாடும் போதும், உண்ணும் போதும், உணவு சமைக்கும் போதும் ஒரு பாபாவை மட்டுமே நினைவு செய்வேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் அறிவியர்கள். ஆன்மீக தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அவர் அனைவரை காட்டிலும் உயர்ந்ததிலும் அவருக்குத்தான் சிவாய நமக என்று சொல்கின்றனர், தந்தை என்றும் சொல்கின்றனர். அந்த தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். அவர்தான் பதித்த பாவனர், ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் அவரோடு கூடவே அமர்ந்திருக்கிறோம். இதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். எப்படி? எங்கோ ஒரு கீதா பாடசாலையில் கிருஷ்ணரின் ஒரு பெரிய சித்திரம் 6 அடி உயரத்தில் இருந்தது. இப்பொழுது கிருஷ்ணரை உண்மையில் சிறியதாகத்தான் காட்டுகின்றனர். பிறகு அவர் கீதையின் பகவானாக இருந்தார் என்று சொல்கின்றனர். அப்படியானால் அவர் கீதையை எப்போது சொன்னார்? குழந்தை பருவத்திலா அல்லது 6 அடி உயரம் இருக்கும் போதா? ராதை மற்றும் கிருஷ்ணரின் ஜோடி இருந்தது. ராதை கிருஷ்ணருக்கு என்ன உறவு? ராதையை பகவதி என்றும் கிருஷ்ணரை பகவான் என்றும் சொல்கின்றனர். இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு? இது யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் கீதையை உபதேசம் செய்தார், ஆனால் எப்பொழுது? நீங்கள் இது போன்று கேள்விகள் கேட்கும் பொழுது மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இதை பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. பெரிய பெரிய ராஜாக்கள் யாராக இருந்தாலும் சந்நியாசிகளை பார்த்தால் அவர்களின் காலில் விழுவார்கள். யாருக்குமே கேட்பதற்கான தைரியம் வராது. நீங்களோ தைரியம் வைக்கிறீர்கள். இவ்வாறு சொல்வார்கள், பிரம்மா குமாரிகளிடம் இவ்வளவு ஞானம் உள்ளது, அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானத்தை தருகின்றனர், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்றனர். நீங்கள் கேட்கலாம், சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள், பூஜை செய்கிறீர்கள் எனில் நிச்சயமாக அவர் எப்பொழுதோ வந்திருப்பார், அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. அவர் எப்பொழுது வந்தார்? சிவபாபா நிராகாரராக இருக்கின்றார், அவருக்கு தனக்கென்று சரீரம் இல்லை. சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக சரீரத்தில் வந்திருப்பார் இல்லையா? நிராகாரருக்கு ஜெயந்தி எப்படி இருக்க முடியும்? ஆத்மா அழிவற்றது. இறந்த பிறகு பிறவி எடுக்கும் பொழுது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆத்மாவிற்கு ஜெயந்தி கிடையாது, ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவின் ஜெயந்தி என சொல்ல மாட்டார்கள். சிவனோ நிராகாரர், அவருடைய உருவம் லிங்கமாக வைக்கப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிந்தனை இருக்க வேண்டும். இங்கிருந்து தங்களின் வீடு தொழில்களில் சென்று விடும் போது இந்த விஷயங்கள் புத்தியிலிருந்து வெளியேறி விடுகின்றன. இதை பற்றி சிந்தனை ஏற்படுவதில்லை. குருக்கள் போன்றோர்களின் சங்கிலியில் அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். இதை பற்றி கேட்கவே வேண்டாம். அபலை பெண்கள் மிகவும் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இருக்கின்றனர் இல்லையா? நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம், சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது, ஆனால் அவர் யார்? அவர் வந்து என்ன செய்தார்? எப்பொழுது வந்தார்? ஜெயந்தி என்றாலே பிறப்பு. நிராகாரர் சிவனுடைய பிறப்பை கொண்டாடினோம். அவர் நிராகாரர் எனில் பிறகு அவருடைய பிறப்பு எப்படி கொண்டாடப்படுகின்றது? யாருக்குள் வந்தார்? ஆத்மா சரீரத்திற்குள் சென்றால் பிறப்பு என சொல்கின்றனர். ஆத்மாவோ ஆத்மாதான், சரீரத்தில் பிரவேசமாகிறது என்றால் சொல்வார்கள், ஆத்மா தனது பாகத்தை நடிப்பதற்காக சரீரத்தை எடுத்துக் கொண்டுள்ளது. அவரோ நிராகாரர். அவர் எப்படி ஜென்மம் எடுத்தார்? யாருக்குள் வந்தார்? அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். இது யாருக்கும் தெரியாது. நிறைய சாஸ்திரங்களை படித்தவர்களாக அவர்கள் இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் ஞானத்தால் நிரம்பியிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானத்தை தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலர் 2-3 ஆண்டுகளாக வருகின்றனர், பிறகு அஞ்ஞானத்தின் பிரவேசமாகி விடுகின்றது. பாபா பிறகு அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை தாரணை செய்ய வைக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் தரப்படுகின்றது. ஆனால் கணவன் ஞானத்தில் இருக்கின்றார், மனைவி ஞானத்தில் இல்லை என்றால் அன்னமும் கொக்குமாக ஆகிவிட்டனர் என்றாகிவிடுகிறது. அதனால் முதலில் மனைவிக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். மனைவி கணவனை குரு ஈஸ்வரன் என்று மதிக்கிறாள் என்றால் மனைவி குருவின் ஆணையை ஏற்று நடக்க வேண்டும் இல்லையா? இது இங்கே உள்ள விஷயம்தான். அங்கே, அதாவது சத்தியுகத்தில், ஆணையை ஏற்று நடப்பது அல்லது ஏற்காமல் போவதற்கான கேள்வியே கிடையாது. அனைவரும் அன்பாக நடந்து கொள்வார்கள். அங்கே இந்த மாதிரி விஷயம் எதுவும் கிடையாது. ஆகவே தர்மம் செய்வதென்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். மனைவி ஞானத்தில் வருகிறாள், கணவன் வரவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ஞானத்தை ஊத வேண்டும். குழந்தைகளுக்கு ஞானத்தை ஊத வேண்டும். தன்னை போன்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்பொழுது யுத்தம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பாபா வந்திருக்கிறார். மனிதர்கள் அழைக்கின்றனர், ஹே தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரே, வாருங்கள். எப்பொழுது தூய்மையில்லாத உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் ஏன் மீண்டும் தூய்மையற்றவராக ஆகிறீர்கள்? தாய் ஞானத்தில் உள்ளாரெனில் தாயின் வேலை தன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மை செய்வதாகும். இப்பொழுது நீங்கள் பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ராஜ்யத்தையும் அடைகிறீர்கள். உங்கள் மீது யாரும் கை வைக்க முடியாது. நீங்கள் முழு உலகத்தின் எஜமானனாகிறீர்கள். வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளவு உள்ளது! அப்படிப்பட்ட ஆஸ்தி தரக்கூடியவரை எவ்வளவு நினைக்க வேண்டும்! எனவே நிறைய பேர் முழு நாளிலும் சிவபாபாவை நினைவு செய்வதே இல்லை. நாள் முழுவதும் வீடு, வேலை வெட்டி, இது பற்றிய விஷயங்களிலேயே மூழ்கியிருக்கின்றனர். இல்லையென்றால் அதிகாலை எழுந்து மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, உங்களிடம் உறுதிமொழி கொடுக்கின்றேன், உங்களிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தி பெறுவேன். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்! உங்கள் நினைவினால் எங்கள் பாவக்கர்மங்கள் அழிந்துவிடும். உங்களுக்குள் தனக்குத்தான் இவ்வாறு பேசிக்கொள்ள வேண்டும். இதனை ஞானக்கடலை கடைவது என்று சொல்லப்படுகிறது. பாபா, உங்களிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற்றே தீருவோம். இப்பொழுது நாங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக அவசியமாகுவோம். அப்பொழுதுதான் சத்யுக ராஜ்யத்தை பெறுவோம். பாபா, உங்களை நாங்கள் நிரந்தரமாக நினைவு செய்வோம். 63 பிறவிகளாக நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம்! தலை மீது எவ்வளவு சுமை உள்ளது! அதனால் பாபா, நாங்கள் உங்களை மிகவும் நினைவு செய்கிறோம். பாபா, நாங்கள் உணவு சமைக்கிறோம், வெளியில் சுற்றி வருவதற்காக செல்கிறோம் என்றாலும் கூட உங்களின் நினைவிலேயே இருப்போம். இவ்வாறாக உரையாடல் செய்து கொண்டே உறுதிமொழி எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் பாவக்கர்மங்கள் அழிந்து கொண்டே செல்லும். பாபா, நாங்கள் உங்கள் நினைவிலேயே உணவு சமைப்போம். நாங்கள் அவசியம் சத்தோ பிரதானமாக வேண்டும். நாளைக்கே நான் சரீரத்தை விட்டுவிட்டால் சத்தோ பிரதானம் ஆகவே முடியாது. அதனால் மரணம் பற்றிய பயம் இருக்கிறது இல்லையா? பாபா, நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே உங்களிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் பெறுவோம். பிறகு பார்க்க வேண்டும், இன்று நாள் முழுவதும் நாம் எவ்வளவு நினைவு செய்தோம். எந்த ஒரு நிலையிலும் நினைவு யாத்திரையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயத்திலும் இருக்க வேண்டும். யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இப்படி முயற்சியில் தீவிர வேகத்தில் ஈடுபட்டு இருந்தால் நினைவும் இருக்கும், ஆயுளும் அதிகரிக்கும். வருங்காலத்தில் உங்கள் ஆயுள் அதிகமாகும். நினைவு செய்யவில்லை எனில் பதவி குறைந்துவிடும். முயற்சி செய்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் இல்லையா? மேலும் சுயதர்ஷ்ண சக்கரதாரியாகவும் ஆக வேண்டும். எப்படி இந்துக்களை கிறிஸ்தவர்களாக ஆக்குவதற்கு கன்னியாஸ்திரிகள் மிகவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளுக்கும் கடைகளுக்கும் செல்கின்றனர். அனைவருக்கும் சொல்கின்றனர், பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள், இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கின்றனர். எங்களது கிறிஸ்தவ தர்மத்தில் மிகுந்த சுகம் உள்ளது என சொல்கின்றனர். அவர்களின் மிஷன், அதாவது இயக்கம் உள்ளது. பௌத்தர்களுக்கும் மிஷன் உள்ளது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இந்துக்கள் புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய இந்து தர்மத்தை சேர்ந்தவர்களை கிறிஸ்தவர்களாக ஆக்கிக் கொண்டே செல்கின்றனர். நீங்கள் கண்காட்சியில் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள்? தங்களின் அபிப்பிராயங்களையும் எழுதி தருகின்றனர். ஆனால் வீட்டுக்கு சென்றதும் அனைத்தும் முடிந்துவிட்டது. இதனால் தான் பாடப்பட்டுள்ளது, குரங்குகளுக்கு முன் ரத்தினங்களை வைத்தால் அவை கல்லென்று நினைத்து வீசி எறிந்துவிடும். எனவே இவர்களும் கூட அழிவற்ற ஞான ரத்தினங்களை கல் என புரிந்து கொண்டு வீசி எறிந்து விடுகின்றனர். இதை சிறிதும் புரிந்து கொள்வதில்லை. ஆம், யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் டச் ஆகும். விஷயம் மிகவும் சகஜமானது. பாபா சொர்க்கத்தை படைப்பவர். பாபா பாரதத்தில் வருவது ஒரு முறைதான். பாபா சொல்கிறார், நீங்கள் பதித்த பாவனராகிய தந்தையாகிய என்னை அழைத்தே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள், இந்த மிக தாழ்ந்த உலகத்தை மிக உயர்ந்த உலகமாக ஆக்கியே தீருவோம். இப்பொழுது அனைவரும் நரகவாசிகளாக உள்ளனர். இப்பொழுது நீங்கள் சிவபாபாவின் ஸ்ரீமத்படி நடக்கிறீர்கள். சிவபாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக, ராஜாவிற்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகிறேன். கீதையில் மிக நன்றாக எழுதப்பட்டுள்ளது. சொல்கிறார், நான் இந்த சாதுக்களுக்கும் கூட விமோச்சனம் அளிப்பதற்காக வருகின்றேன். ஆகவே இதை அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இல்லையா? பதித பாவனா, சீதைகளின் ராமரே என அழைக்கவும் செய்கின்றனர். இப்பொழுது இதன் அர்த்தத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அழைக்கின்றனர், ஹே ராம், வந்து சீதைகளாகிய எங்களுக்கு விமோச்சனம் அளியுங்கள். பிறகு சொல்கின்றனர், ரகுபதி ராகவ ராஜாராம். உண்மையில் ராஜாராமரின் விஷயம் கிடையாது. முக்கியமான தவறு இதுதான். சிவனுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். அவர்களிடம் கேட்க வேண்டும், கிருஷ்ணர் அல்லது ராமரை கருப்பாக ஏன் காட்டியுள்ளனர்? சத்யுக திரேதாவில் அழகாக உள்ளனர், பிறகு ஷியாம், அதாவது கருப்பு ஆகின்றனர். முதலில் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பிறகு காப்பர் அயன் ஏஜ். இச்சமயம் அயன் ஏஜ், கோல்டன் ஏஜ் இருந்தது என்றால் எவ்வளவு மதிப்பு இருந்தது? எனவே யுக்தியுடன் சென்று புரிய வைக்க வேண்டும். அவர்கள் ஒன்றும் அவ்வளவு விரைவாக அவர்களின் பிடிவாதத்தை விட்டுவிட மாட்டார்கள். மரத்தின் ஆயுள் அதிகமாக இருப்பதால் இற்று போன நிலையை அடைந்துள்ளது. ஆயுள் இந்த உலகத்திற்கும் இருக்கிறது இல்லையா? புது உலகம் மற்றும் பழைய உலகம். பழையது என்றால் கலியுகம், தமோ பிரதான உலகம். இதில் ஒருவரும் சத்தோ பிரதானமாக இருக்க முடியாது. இப்பொழுது தமோ பிரதானம் முடிந்துவிடப் போகிறது. புது உலகை யார் ஸ்தாபனை செய்வார்? அதே பாபாதான். பிரளயம் ஏற்படும் என்பதெல்லாம் கிடையாது. எப்பொழுது தூய்மை இழந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் பாபாவை அழைக்கின்றனர். பிறகு சொல்கின்றனர், வந்து தூய்மையாக்குங்கள். அவர் வருவார் எனில் நிச்சயமாக பழைய உலகத்தில்தான். பதித்த பாவனா என சொல்கின்றனர் என்றால் நிச்சயமாக இறுதியில்தான் வருவார். அவர் தானே சொல்கிறார், கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் தூய்மையான உலகை உருவாக்குவதற்காக வருகிறேன். இப்பொழுது சங்கம் யுகமாகும். இப்பொழுது பாபா அனைவரையும் சத்கதிக்கு அழைத்துச் செல்கிறார். எனவே அப்படிப்பட்ட பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டுமல்லவா? தனது மனநிலையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இவை சரீரத்தின் உறுப்புகள். பாபா சொல்கிறார், ஏ குழந்தைகளே, நான் உங்களுக்கு எதை சொல்கிறேனோ அதை மட்டும் கேளுங்கள். முக்தி ஜீவன் முக்திக்காக வேறு எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள். பரந்தாமத்தில் இருந்து பாபா வந்திருக்கின்றார் தூய்மையாக்குவதற்காக. பிறகு நீங்கள் பழைய சாஸ்திரங்களை ஏன் நினைவு செய்கிறீர்கள்? பக்தி செய்கிறீர்கள் பகவான் கிடைப்பார் என்பதற்காக. அவரோ அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் பாபா இல்லையா? பாபாவை தவிர இந்த ஞானத்தை யாராலும் கொடுக்க இயலாது. இந்த லட்சுமி நாராயணருக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது? ஆத்மாவை பற்றி சொல்லும் போது அது புள்ளியாக உள்ளது என்கின்றனர். விசித்திரமான ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கின்றது. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் என்னை பரமாத்மா சுப்ரீம் சோல் என்று சொல்கிறீர்கள். லௌகிக தந்தையை எப்போதாவது பரமாத்மா என்று சொல்வார்களா என்ன? பரந்தாமத்தில் வசிப்பவராகிய பரமாத்மாவை சுப்ரீம் சோல் என்று சொல்கின்றனர். அவர் உங்களுடைய தந்தை. அவர் வந்து இவருக்குள் பிரவேசமாவார். குரு சிஷ்யரின் அருகில் அமர்வார் இல்லையா? அதுபோல இந்த விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் நம்முடைய தந்தை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பாபா யோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். என்னை நினைவு செய்யுங்கள், விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள் என்று நிச்சயமாக சங்கமயுகத்தில் தான் சொல்வார். சங்கமயுகத்தில் இருந்தது ஒரே தர்மம். இப்பொழுது மீண்டும் சத்யுகத்தில் இருந்தது ஒரே தர்மம். இப்பொழுது மீண்டும் ஒரே தர்மம் இருக்கும் இல்லையா? இப்போதுள்ள இத்தனை தர்மங்களும் அழிந்து போகும். இது அதே சமயம்தான் பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் நான் உங்களை உலகத்திற்கு அதிபதியாக்குவேன். பாபாவின் நினைவினால் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். பாபா சொல்கிறார், எந்த குழந்தைகள் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களை நான் நினைவு செய்கிறேன், ஏனெனில் அவர்கள் எனக்கு உதவியாளர்கள். நிறைய பேருக்கு நன்மை செய்கின்றார் எனில் அவர்கள் எனக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றனர். உங்களுக்கோ ஒரே ஒரு பாபாதான் பிரியமானவராக உள்ளார். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. அதனால் குழந்தைகள், நீங்கள் நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும், நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். அதிகமாக வீணான எண்ணங்களும் வரலாம். பக்தி மார்க்கத்தில் தனக்குத்தானே அடி கொடுத்து கொள்ளவும் செய்கின்றனர். நமக்கு சிவனுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று தரிசனத்திற்காக மிகுந்த முயற்சி செய்கின்றனர். இங்கே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபாவின் நினைவினால் பாவங்கள் நீங்கிவிடும். மேலும் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியும் கிடைக்கும். தரிசனம் கிடைப்பதால் பாவங்கள் எதுவும் நீங்காது. பாபா உலகத்திற்கு தலைவனாக்குகிறார். அவரை மிகுந்த அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது உங்கள் புத்தியில் நாம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது இருக்கிறது. அடுத்த பிறவியில் நாம் சென்று இது போலாவோம். இது சத்யுகத்தின் இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரியாகும். பாபா வந்து தர்மத்துடன் கூடவே தெய்வீக ராஜ்யத்தையும் ஸ்தாபனை செய்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா முக்தி ஜீவன் முக்திக்காக என்ன ஞான விஷயங்களை சொல்லி இருக்கின்றாரோ அவைகளையே கேட்க வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தனக்கும் தனது லௌகீக குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, வீணான சிந்தனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அதிகாலையில் எழுந்து ஞான கடலை கடைய வேண்டும். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம் ஞான யோகத்தின் சக்திசாலி கிரணங்கள் மூலமாக பழைய சம்ஸ்காரங்கள் என்ற கிருமிகளை சாம்பலாக்கிவிடக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுக. எப்பேற்பட்ட தூய்மையற்ற சூழ்நிலையை மாற்றுவதற்காக, அதாவது பழைய சம்ஸ்காரங்கள் என்ற கிருமிகளை சாம்பலாக்குவதற்கு நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் என்ற இதே நினைவு இருக்கட்டும். சூரியனுடைய கடமை வெளிச்சத்தை கொடுப்பது, மேலும் அசுத்தத்தை அழித்து விடுவது. எனவே ஞான யோகத்தின் சக்தி அல்லது சிறந்த நடத்தை மூலமாக இதே காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். சக்தி குறைவாக இருந்தது எனில் ஞானம் பிரகாசத்தை மட்டும் கொடுக்கும். ஆனால் பழைய சம்ஸ்காரங்கள் என்ற கிருமிகள் அழிந்து விடாது. ஆகவே முதலில் யோக தபஸ்யா மூலமாக பவர்ஃபுல் சக்திசாலி ஆகுங்கள். ஸ்லோகன்: சுபபாவனை அதாவது நல் விருப்பங்களின் மேலான எண்ணங்களே சேமிப்பு கணக்கை அதிகரிக்கின்றன. அவ்யக்த சமிஞை: இப்பொழுது உங்களின் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நிகழ்காலத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது இரக்க உள்ளத்தையும் வள்ளலின் சொரூபத்தையும் வெளிப்படுத்துங்கள். உங்களது எல்லா களஞ்சியங்களும் நிரந்தரமாக திறந்தபடி இருக்க வேண்டும். அனாதி ஆதி வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரத்தை தங்களது வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளிப்படையாக வைத்திருந்து பரமாத்ம செய்தி தூதுவராகி உலகத்தில் பாபாவை வெளிப்படுத்தும் செய்தியை பரப்புங்கள். எல்லையில்லாத வள்ளலாகி உலக உருண்டை மீது நின்றபடியே எல்லையில்லாத சேவையின் அதிர்வலைகளை பரப்புங்கள். மகான் வள்ளலாகுங்கள். ஓம் சாந்தி.